வணக்கம். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். மொழி வேறுபாடுகளை கடந்து நம் நாடு தர்மத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒற்றுமையுடன் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டில் நக்சல் பிரச்சினை 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான மத்திய பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கைக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்கிய லாவ்ரவ் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மொழி வேறுபாடுகளை கடந்து நம் நாடு தர்மத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒற்றுமையுடன் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் சாகித்ய அகாடமி ஏற்பாடு செய்த இலக்கிய விழாவில் பங்கேற்று பேசிய அவர், நம் நாட்டில் உள்ள மொழிகள், இலக்கியம், கலாச்சாரம் ஆகியன அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க உதவுவதாக கூறினார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பீகாரின் வைஷாலியில் ஜனநாயகம் தழைத்தோங்கியதாக அவர் குறிப்பிட்டார். அகிம்சை கொள்கையை வலியுறுத்திய பகவான் மகாவீரர் வாழ்ந்த பூமி இது என்றும், லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையின் கீழ் சம்பூர்ண கிராந்தி இயக்கத்தினால் இங்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டில் நக்சல் பிரச்சினை 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நக்சல் இல்லா இந்தியா நிகழ்ச்சியில் பேசிய அவர், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சலைட் பிரச்சினை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீர், வடகிழக்கு பகுதி மற்றும் இடதுசாரி தீவிரவாத இயக்கங்கள் செயல்படும் பகுதிகளில் தேச பாதுகாப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து வந்ததாகவும், பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் கடந்த 10 ஆண்டுகளாக அச்சம்பவங்கள் பெருமளவில் குறைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவாலை எதிர்கொள்ளும் வகையில் நீண்டகால உத்திகளை மத்திய அரசு பின்பற்றி வருவதாக திரு அமித்ஷா கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற உலக உணவு இந்தியா மாநாட்டில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீட்டு வாய்ப்புகள் பெறப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 4 நாட்கள் நடைபெற்ற இம்மாநாடு இன்று நிறைவடைந்த நிலையில் அது தொடர்பாக உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த மாநாட்டின் போது 26 உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் 64,000-க்கும் மேற்பட்டோர் நேரடி வேலைவாய்ப்பினை பெறுவார்கள் என்றும், 10,00,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பால், இறைச்சி, எண்ணெய் உட்பட பல்வேறு பொருட்களுக்கான உணவு பதப்படுத்துதல் அலகுகளை ஏற்படுத்தும் வகையில் இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை பெரும் பங்களிப்பினை தந்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் இன்று நடைபெற்ற சேவா பர்வ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கான பயிற்சிகள், சாதனங்கள், வங்கிக் கடனுதவிகளை அமைச்சகம் வழங்கி வருவதாக கூறினார். மேலும் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் படைப்புகள் இடம்பெற்ற கண்காட்சியையும் திரு ஜிதன்ராம் மாஞ்சி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரண்ட்லாஜே, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், உத்தியம் தள பதிவு உள்ளிட்டவை வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் தொழில் முனைவோர்கள் அதிக அளவில் பங்கேற்க வகை செய்து வருவதாக கூறினார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் உள்ள 8 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பணிகளை மேற்பார்வையிடும் மத்திய பார்வையாளர்களை நியமனம் செய்வதாக தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. நேர்மையான, வெளிப்படையான முறையில் தேர்தல் நடத்தப்படுவதை உறுதி செய்யும் இப்பணியில் 320 ஆட்சிப்பணி அலுவலர்கள் மற்றும் 60 காவல் பணி அலுவலர்கள் உட்பட 470 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் தேர்தல் பணிகளை கண்காணிப்பதோடு அதிக அளவில் மக்கள் வாக்களிக்கும் வகையில் விழிப்புணர்வு பணிகளில் இவர்கள் ஈடுபடுவார்கள் என்றும் அந்த ஆணையம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
நாட்டின் முதலாவது பீரங்கி படை உருவானதை நினைவு கூறும் வகையில் இன்று பீரங்கி தினம் கொண்டாடப்பட்டது. 1827 முதல் பீரங்கி படைப்பிரிவு ராணுவத்தின் முக்கிய அங்கமாக செயல்பட்டு வருவதை உணர்த்தும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பீரங்கி படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள், அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா துவேதி வாழ்த்து தெரிவித்தார். பீரங்கி படைப்பிரிவில் பணியாற்றி வீர மரணமடைந்தவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பீரங்கிப்படை தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் அதோஷ்குமார், சுயசார்பு இந்தியா எனும் தாரக மந்திரத்தை பின்பற்றி பீரங்கிப்படை பிரிவு தற்போது நவீனப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சட்டீஸ்கர் மாநிலம் கான்கர் மாவட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பெண் உட்பட 3 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்குள்ள திரியார்பாணி பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும், அப்போது மாவோயிஸ்டுகள் தாக்குதல் நடத்தியதையடுத்து அவர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. உயிரிழந்த மாவோயிஸ்டுகளிடமிருந்து ஆயுதங்கள், புகைப்படக் கருவி மற்றும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கைக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்கே லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய பின்னர் நியூயார்க்கில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அமெரிக்கா உட்பட பிற நாடுகளுடன் இந்தியா கொண்டுள்ள பிணைப்பு ரஷ்யா இந்தியா உறவில் எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். எரிசக்தி வர்த்தகம் தொடர்பாக மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அறிக்கையை சுட்டிக்காட்டிய திரு செர்கே லாவ்ரோவ், கச்சா எண்ணெயை எங்கிருந்து வாங்குவது என்ற முடிவு ஒரு நாட்டின் இறையாண்மையை சார்ந்தது என்று குறிப்பிட்டார். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். அங்கு நீர்நிலை அருகே இருந்த ஒரு உணவகத்தின் மீது படகில் வந்த ஒரு நபரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் அம்மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், தாக்குதல் நடத்திய நபரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. குஜராத், மத்திய மகாராஷ்டிரா மற்றும் கொங்கன் பகுதியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதி மற்றும் அம்மாநிலத்தின் வடக்கு பகுதி, கிழக்கு ராஜஸ்தான், கேரளா, மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, விதர்பா மற்றும் மேற்கு மத்திய பிரதேசத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மாதம் 1 தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 50 மீட்டர் பிரிவில் அனுஷ்கா தாக்கூர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ஆட்ரியன் கர்மக்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 6 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக மிதுன் மன்ஹாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர், ஸ்ரீஜா அகுலா மற்றும் ஆகாஷ் பால் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொழி வேறுபாடுகளை கடந்து நம் நாடு தர்மத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டு ஒற்றுமையுடன் திகழ்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டில் நக்சல் பிரச்சினை 70% குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான மத்திய பார்வையாளர்கள் நியமனம் செய்யப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கைக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளித்து வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்கே லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.